Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Saraswati Gaura Bhakta Vrinda Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Here in Bhagavad Gita is chapter 4 verse 9. Janma karma tame devyam
janma karma tame devyam
evam yo veti tatpara
evam yo veti tatpara
akadeham puna janma
akadeham puna janma
naiti mameti sojuna
naiti mameti sojuna
janma karma tame devyam
janma karma tame devyam
evam yo veti tatpara
evam yo veti tatpara
akadeham puna janma
akadeham
Translation, one who knows the transcendental nature of my appearance and activities does not, upon leaving the body, take its birth again in this material world, but attains my eternal abode, O Arjuna. Wherefore the word Lord's descent from his transcendental abode is already explained in the sixth verse. One who can understand the truth of the appearance of the personality of God is already liberated from material bondage, and therefore he returns to the kingdom of God immediately after quitting this present material body. Such liberation of the living entity from material bondage is not at all easy. The impersonalists and yogis attain liberation only after much trouble and many, many births. Even then, the liberation they achieve, merging into the impersonal Brahma Jyoti of the Lord, is only partial, and there is the risk of returning to this material world. But the devotee, simply by understanding the transcendental nature of the body and activities of the Lord, attains the abode of the Lord after ending his body, and does not run the risk of returning to this material world. In the Brahma Samhita, it is stated that the Lord has many, many forms and incarnations. Although there are many transcendental forms of the Lord, there is still one and the same personality of Godhead. One has to understand this fact with conviction, although it is incomprehensible to mundane scholars and empirical philosophers. As stated in the Vedas, Eko Devo Nityalilanu Rakto Bhaktivapi Priyantaratma, the one supreme personality of Godhead is eternally engaged in many, many transcendental forms in a relationship with his unalloyed devotees. This Vedic version is confirmed in this verse of the Gita personally by the Lord. He who accepts this truth and the strength and authority of the Vedas and of the Supreme Personality of God and does not waste time in philosophical speculations attains the highest perfectional stage of liberation. Simply by accepting this truth on faith, one can without a doubt attain liberation. The Vedic version, Tattvamasi, is actually applied in this case. Anyone who understands Lord Krishna to be supreme or says to the Lord, you are the same Supreme Brahman Personality of God, is certainly liberated instantly. And consequently, his entrance into the transcendental association of the Lord is guaranteed. In other words, such a faithful devotee of the Lord attains perfection, and this is confirmed in the following Vedic assertion. assertion, tam eva vitva ati mrityumeti nanya panta vijitayanaya. One can attain the perfect stage of liberation from birth and death simply by knowing the Lord, the Supreme Personality of God, and there is no other way to achieve this perfection. That there is no alternative means that anyone who does not understand Lord Krishna as the Supreme Personality of God is surely in the mode of ignorance and consequently will not attain salvation simply so to speak, by licking the outer surface of the bottle of honey or by interpreting the Bhagavad Gita according to mundane scholarship. Such empiric philosophers may assume very important roles in the material world, but they are not necessarily eligible for liberation. The puffed-up mundane scholars have to wait for the causeless mercy of the devotee of the Lord. One should therefore cultivate Krishna consciousness with faith and knowledge, and in this way attain perfection.
அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். பொருளுரை, பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே 6வது பருவத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றிய இவ்வுண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் ஆவான். எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டுக்கு திரும்புகிறான். பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதே அல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகே முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரம்ம ஜோதிகளில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானதல்ல. இப்பௌதிக உடலுக்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் இவ்வுடலை நீத்த பின் இறைவனின் திருநாட்டை அடைந்தவுடன் இப்பௌதிக உடலுக்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்ம சமிதையில் கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக வைக்கப்பட்டுள்ளது. அத்வைதாம் அச்சிதம் அநாதின் அனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழுமுதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவோ நித்ய நீலானவரத்தோ பக்த வியாபி புதயந்தர் ஆத்மா. ஒரே பரமபுருஷ பகவான் தனது தங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக நிலை பெறுகின்றார். இதே வேத கருத்து கீதையின் இப்பதத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார வரத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ கற்பனைகளில் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவர் சந்தேகமின்றி முக்தி அடைகின்றான். தத்துவம் அசதி எனும் வேத கருத்து விஷயத்தில் பொருந்தும். பகவான் கிருஷ்ணரே பரமனாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரம புருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவதில் சென்று இது இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவின் விளைவு உறுதி. வேறு விதமாக கூறினால் இத்தகைய நம்பிக்கையுடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகிறான். இது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தம் ஏவதி நிருத்தியம் ஏதி நானிய நானியக வந்தார் வித்ததே என பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டு புத்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. சேதசூத்ர உபநிஷத் 3:8. பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் சமோகுணத்தில் உள்ளனர். தேன்பாட்டிலே வெளியிலிருந்து நக்குவதை போல தங்கள் ஜடப்புலம் புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அத்தகைய சமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமில்லை. இதுவே வேறு வழி இல்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகைய தத்துவவாதிகள் ஜட உலகில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் அல்ல. இத்தகைய கர்வமிக்க ஏற்றறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவம் அடைவது அவசியம்.
So this chapter is actually about knowledge, jnana.
இந்த அத்தியாயம் ஞானத்தை பற்றி விளக்குகிறது.
So there are different types of jnana.
ஞானத்தின் பல வகைகள் உண்டு.
When we talk about jnana yoga, that refers to knowledge of the impersonal aspect of the Lord.
ஞானயோகம் என்று நாம் கூறும் பொழுது அது அனுபவவாதத்தை பற்றி குறிப்பதாகும்.
But here we find that jnana does not refer to that, but rather refers to understanding of the Supreme Lord, His activities, His birth, and His qualities.
இங்கு ஞானம் என்று கூறும் பொழுது அது முழுவதர் கடவுளையும் அவரது லீலைகளையும் அவரது பிறப்பை பற்றியும் மற்ற செயல்களை பற்றியும் குறிப்பிடுகிறது.
So therefore this verse says, janma karma cha nahi devyam evam yo vetti tatvatah, one who knows in truth about my birth and activities, he attains me.
ஆகவே இந்த பதத்தில் ஜன்ம கர்ம சமய திவ்யம் எவம் யோ வெத்தி தத்துவதா, எனது தோற்றமும் செயலும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்டு மீண்டும் பௌதி உலகில் பிறவி ஏற்பதிலே வருகிறது.
So one may think that if the Lord is eternal, how can he have a birth?
நாம் நினைக்கலாம் பகவான் நித்தியமானவர், பிறப்பெற்றவர் என்று கூறும்போது அவர் எப்படி பிறப்பெடுக்க முடியும் என்று.
Birth for us means before the birth, person didn't exist.
நாம் பிறப்பு என்று சொல்லும் பொழுது பிறப்பிற்கு முன்னால் அந்த நபர் உயிருடன் இல்லை என்று பொருள் கூறுகின்றோம்.
So if Krishna didn't exist and then he came into existence with his birth, he's not eternal.
அதுவே பிறப்பதற்கு முன்னால் இல்லாமல் இருந்து பிறப்பெடுத்தார் என்று கிருஷ்ணர் பிறப்பெடுத்தார் என்று கூறினால் அவர் நித்தியமானவராக எப்படி இருக்க முடியும்?
Therefore must be material.
ஆகவே அவரும் லௌகிகமானவராகவே இருக்க வேண்டும் என்று நாம் பொருள் கொள்ளலாம்.
And here it says the Lord also does activities.
மேலும் இங்கு பகவான் பல விதமான செயல்களை செய்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது.
So the Lord does an activity, it has a beginning, it has an end.
ஆகவே பகவான் செயல்களை செய்கிறார் என்பது ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம்.
So then that activity is not eternal, it is temporary.
எனவே அந்த செயலும் நித்தியமானதல்ல, அது தற்காலிகமானதே ஆகும்.
So if the Lord has temporary activities, they must be material.
எனவே ஒரு தற்காலிகமான செயல்களை செய்வாராக இருந்தால் அவரும் ஒரு லௌகிகமானவராகவே இருக்க வேண்டும்.
So therefore, it is very difficult to understand how the Lord can have spiritual birth and spiritual activities which are eternal.
எனவே பகவான் எவ்வாறு ஒரு ஆன்மீகமான பிறப்பையும் முடிவையும் கொள்கின்றார் என்பதை புரிந்து கொள்வது கடினமானது, அவரது நித்தியமான தன்மையை பற்றியும் புரிந்து கொள்வது கடினமானது.
So one who can actually understand that, then he will attain the Lord.
ஆகவே இதை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் தவறாமல் பகவானை சென்றடைவார் என்று கூறப்படுகிறது.
So generally it is very difficult to understand that one is even atma beyond the material body.
சாதாரணமாக நாம் இந்த சரீரம் அல்ல ஆத்மா என்பதை புரிந்து கொள்வதும் சிரமமான விஷயமே.
But to understand that there is Supreme Lord beyond the material body and he has birth and activities which are eternal, that is more difficult to understand.
அதற்கும் அப்பாற்பட்டதாக பகவான் நித்தியமானவர், ஆன்மீகமானவர், அவரது லீலைகளும் செயல்களும் நித்தியமானவை என்று புரிந்து கொள்வது இன்னும் கடினமானதாகும்.
But if one can understand that, here Krishna promises that person will attain me.
அத்தகைய பொருளை ஒருவர் புரிந்து கொள்வாரேயானால் அவர்கள் தவறாமல் என்னை வந்து அடைவார்கள் என்று கிருஷ்ணர் இங்கு வாக்களிக்கின்றார்.
So when we talk about Krishna's birth and activities, we have to understand they are very different from the activities and birth of a normal person.
ஆகவே கிருஷ்ணரது பிறப்பு மற்றும் அவரது லீலைகளை பற்றி நாம் பேசுவோமே ஆனால் அது நம்ம சாதாரணமான பிறப்பு செயல்பாடுகளிலிருந்து மாறுபட்டதாகும்.
And in fact, his birth and activities are eternal.
உண்மையிலேயே அவரது பிறப்பும் செயல்களும் லீலைகளும் நித்தியமானவை.
His very birth is constantly going on in some universe.
அவரது பிறப்பு என்ற செயல்பாடு ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது.
And his activities like lifting Govardhan Hill, these are also going on always in some universe.
அவரது லீலைகளான கோவர்தனத்தை உயர்த்துவது போன்ற லீலைகள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது.
So a person who can understand that the Lord has inconceivable powers by which he has unlimited forms, who can carry on these activities and birth eternally, that person is qualified to attain the Lord.
எனவே யார் ஒருவர் நினைத்து பார்க்க முடியாத அளவு சக்திகளை பெற்றோர் பகவான் என்றும் அவரது லீலைகள் நித்தியமாக எங்கோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர் பகவானை சென்றடைவது திண்ணம்.
So this verse says, one who knows in truth about my birth and activities attains me.
இதேதான் இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளது. என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்பாடுகளை பற்றி உண்மையாக யார் ஒருவர் அறிவாரோ அவர் என்னை வந்தடைவார் என்று கூறுகிறார்.
So such a person is very different from the person who rejects this.
அத்தகைய நபர் இதை நிராகரிக்கும் நபரிலிருந்து வித்தியாசப்பட்டவர், மாறுபட்டவர்.
So of course, materialists will reject this.
ஆனால் சாதாரணமாக லௌகிகவாதிகளே இதை நிராகரிக்கின்றனர்.
And even many people who are interested in liberation will reject this.
மேலும் முக்தி அடைதலில் உள்ள பலர் கூட இந்த வாதத்தை நிராகரிக்கிறார்கள்.
They will also say, oh, how can we have something spiritual with the birth and activities when these things are temporary? So they'll say, we don't want to understand anything about birth and activities in the Supreme.
அவர்கள் கூறுவது என்னவெனில், தற்காலிகமான பிறப்பு இறப்பை உடைய ஒருவர் ஆன்மீகமானவர் என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே இது உகந்த ஒரு செயல் அல்ல என்று
நிராகரிக்கின்றனர்.
இத்தகைய மனிதர்கள் பகவானை சென்றடைய முடியாது.
So those do understand, that means the bhaktas, they will attain the Lord.
ஆகவே இந்த செயல்களையும் அவரது தோற்றத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள், அதாவது அவருடைய பக்தர்கள், அவரை சென்றடைவது தெரியும்.
So the first stage is to accept that the Lord has a form and spiritual activity.
ஆகவே இதற்கு முதல் படி என்னவெனில், பகவானுக்கு ரூபம் என்பது உண்டு, அவர் பலவிதமான லீலைகளை செய்கிறார் என்பதை நாம் ஏற்க வேண்டும்.
So how do we accept that? Because we accept the descriptions found in the scriptures.
நாம் இதை எவ்வாறு ஒப்புக்கொள்கின்றோம்? சாஸ்திரங்களில் கூறியுள்ள விளக்கங்களின் அடிப்படையில் நாம் ஒப்புக்கொள்கின்றோம்.
So if we have faith in scriptures, that is step number one.
ஆகவே சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருப்பின் அது முதல் படியாகும்.
But between acceptance of the scripture and realization, there is some difference.
ஆனால் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் அதை உணர்வது என்பதில் சிறிது வித்தியாசம் உள்ளது.
So, from faith to realization requires some practice.
ஆகவே நம்பிக்கையிலிருந்து உணர்தல் என்ற கட்டத்தை அடைவதற்கு சிறிது நாம் பழக்கப்படுத்த வேண்டியுள்ளது.
So that practice is called bhakti yoga.
அந்த பழக்கமே பக்தி யோகம் என்று கூறப்படுகிறது.
So this is the way in which you can realize the statements of the scripture.
இந்த இவ்வாறாக நாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது உள்ளதை உணர வாய்ப்பு உண்டு.
So what is the process of bhakti?
பக்தியின் வழிமுறை என்ன?
And the process of bhakti is to hear about the pastimes of the Lord.
பக்தி யோகத்தின் வழிமுறை என்பது பகவானது லீலைகளை பற்றி செவிமடுப்பது.
And to glorify the pastimes of the Lord.
அவரது லீலைகளின் புகழ்களை பாடுவது.
And to remember the pastimes of the Lord.
அவரது லீலைகளை பற்றி நினைவில் கொள்வது.
So by absorption in the janma and karma of the Lord, eventually we realize those things.
ஆகவே அவரது பிறப்பு மற்றும் லீலைகளில் நாம் மூழ்கும் பொழுது அவருடைய அவரை உணர முடிகின்றது.
So what is the difference between the faith in the scriptures and realization?
சாஸ்திரங்களில் மீதுள்ள நம்பிக்கை மற்றும் அவற்றை உணர்வது என்பதற்கான வித்தியாசம் தான் என்ன?
For the jiva, it means that he starts with a little faith or a little bhakti and he ends up with 100% bhakti called prema.
இந்த ஜீவாத்மா என்பது சிறிது நம்பிக்கையுடன் ஆரம்பித்து முழு நம்பிக்கை அடைவது, அதாவது பிரேமே நிலையை அடைவது என்பதே உணர்வதாகும்.
In terms of experience, that means in the beginning of bhakti, he has a little happiness, but when he gets realization and prema, he has 100% bliss.
அனுபவரீதியாக பார்த்தோம்னா நம்பிக்கை என்ற கட்டத்தில் உள்ளவர்களுக்கு சிறிதளவு பக்தியும், அதே முழுமையாக பக்தியை அடையும் பொழுது உணர்தல் என்பதும் ஏற்படுகிறது.
And in terms of the Lord, in the beginning, he has faith in the form, qualities, and activities of the Lord.
பகவானை பொறுத்தவரையில் பக்தன் ஆரம்ப காலத்தில் அவரது ரூபம் அவரது லீலைகள் அவரது செயல்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவனாக இருக்கிறான்.
And in prema, he has developed spiritual senses by which he can see and hear and participate in the activities of Krishna.
பிரேமையின் நிலையில் அவன் ஆன்மீக புலன்களை அபிவிருத்தி செய்து கொண்டு அதன் மூலமாக பகவானது ரூபம் அவரது லீலைகள் அவரது செயல்கள் அனைத்தையும் அவன் நேரில் காணக்கூடிய நிலையை அடைகின்றான்.
So, generally, a person who is qualified with prema is qualified to meet Krishna face to face.
ஆகவே பொதுப்படையாக பிரேமை என்ற தகுதியை பெற்றவர்கள் பகவானை காண்பதற்கும் அவருடன் தொடர்பு கொள்வதற்கும் தகுதி பெற்றவர்களாக விளங்குகின்றனர்.
So, the statement here where Krishna says, he will attain me. So, that person will attain Krishna when he has that perfect prema.
ஆகவே, பகவான் கிருஷ்ணரின் கூறியுள்ளது போல அத்தக பக்தன் என்னை அடைவான் என்று அவர் கூறியுள்ளது போல இவர்கள் பிரேமையை பெறும் பொழுது பகவானை அடைகின்றனர்.
That means his knowledge is at that point full, 100%.
வேறு விதமாக கூறுவோமேயானால் அந்த நிலையில் பக்தரது ஞானம் முழுமையடைந்ததாக பூர்ணத்துவம் அடைந்ததாக விளங்குகிறது.
However, to get to that stage, he has to start something.
ஆனால் அத்தனை நிலையை அடைவதற்கு ஏதோ ஒரு இடத்தில் நாம் ஆரம்பிக்க வேண்டும்.
And the starting point is to accept the scriptural statements about Krishna and his form and activities.
அந்த ஆரம்ப கட்டமே நாம் சாஸ்திரங்களின் நம்பிக்கையை வைத்து பகவானது லீலைகளையும் ரூபங்களிலும் நம்பிக்கை வைத்து அவரை மனமாக ஏற்பது.
So if a person starts with that little knowledge, then later he will get that perfection.
ஆகவே ஒருவர் சிறிதளவு ஞானத்துடன் ஆரம்பித்தாலும் இறுதியில் பூர்ணத்துவத்தை அடைந்து முழு ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு.
So, as I said, he has to accept the scriptures.
எனவே நான் ஏற்கனவே கூறியது போல ஒருவர் சாஸ்திரங்களை ஏற்க வேண்டும்.
But scriptures say many things.
ஆனால் சாஸ்திரங்களில் பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன.
Even Bhagavad Gita says many things.
பகவத்கீதையில் கூட பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது.
So chapter 3 glorifies karma yoga, chapter 4 glorifies jnana yoga, chapter 6 glorifies astanga yoga.
மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தையும் நான்காவது அத்தியாயம் ஞான யோகத்தையும் ஆறாவது அத்தியாயம் அஷ்டாங்க யோகத்தையும் போற்றி போகிறேன்.
So to get the real meaning of scripture is also sometimes difficult.
ஆகவே சாஸ்திரங்களின் உண்மையான பொருளை பெறுவதும் சில சமயங்களில் கடினமானதாக அமைகிறது.
So along with accepting scripture, we also have to accept the devotees of the Lord who give the meaning of scripture.
ஆகவே சாஸ்திரங்கள் ஏற்பதோடு மட்டும் நிற்காமல் அதன் பொருள்களை நமக்கு சரியாக விளக்கி கூறுவதற்காக பக்தர்களையும் நாம் ஏற்க வேண்டும்.
So these are the acharyas who give explanation of the meaning of scripture.
இவர்களே ஆச்சாரியர்கள் சாஸ்திரங்களுக்கான விளக்குரைகளையும் பொருள்களையும் கொடுக்கின்றனர்.
So we have the scripture and we have the commentary of the scripture.
ஆகவே சாஸ்திரங்கள் சாஸ்திரங்களுக்கான விளக்குரைகள் உள்ளன.
Even then, people make mistakes.
அப்படி இருந்தும் மக்கள் தப்பான அர்த்தங்களை கற்றுக் கொள்ள வாய்ப்புண்டு.
The nature of our mind is always to make mistakes.
நமது மனதின் இயல்பு தவறுகள் செய்வதே ஆகும்.
So therefore, to prevent that, then we also have to accept the guru.
ஆகவே இதை தவிர்ப்பதற்காக தான் நாம் குருவையும் ஏற்க வேண்டியது உள்ளது.
So this way, we don't make a mistake when we read the scriptures and the commentary.
இவ்வாறாக சாஸ்திரங்களையும் அதன் பொருளுரைகளையும் விளக்குரைகளையும் படிக்கும் பொழுது நாம் தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது.
So this is the way in which we get our knowledge.
இந்த விதமாக தான் நாம் நமது ஞானத்தை பெற முடியும்.
So once we get the knowledge, then we begin the process of bhakti.
ஞானத்தை பெற்றவுடன் நாம் பக்தி யோகத்தின் வழிமுறையை ஆரம்பிக்க ஏதுவாக அமைகிறது.
So again, the process of bhakti is in the scriptures and it is explained by the acharyas.
மறுபடியும் இந்த பக்தியின் வழிமுறைகள் சாஸ்திரங்களில் உள்ளன. இதன் விளக்க உரைகள் ஆச்சாரியர்களால் கொடுக்கப்பட்டுள்ளது.
And it is taught by the guru.
குரு இதை கற்பிக்கின்றார்.
So this is the process by which we get from that initial knowledge to full realization.
ஆகவே ஆரம்ப கட்டத்தில் உள்ள சிறிது ஞானத்திலிருந்து முழுமையான உணர்வை பெறும் அளவுக்கு நமது ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறை இதுவே ஆகும்.
And when we get the full realization, then we attain the Supreme Lord.
இவ்வாறாக நாம் முழுமையான உணர்வை பூர்ணத்துவத்தை பூர்ணமான ஞானத்தை பெறும் பொழுது நாம் பகவானை பெற அடைய வாய்ப்பு ஏற்படுகிறது.
So this is the process to be followed by the process of getting that knowledge and realization.
ஆகவே இதுவே நாம் ஞானத்தையும் உணர்வையும் பெறுவதற்கான வழிமுறையாகும்.
When a person gets that realization, automatically he is free from birth and death.
ஒருவர் இந்த உணர்வை அடைவாரேயானால் அவர்கள் தன்னிச்சையாகவே பிறப்பிறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபடுகின்றார்.
He is free from karma.
கர்மாவிலிருந்து விடுபடுகின்றார்.
But this is not the goal of the devotee.
ஆனால் பக்தரின் குறிக்கோள் இதுவல்ல.
The goal of the devotee is not even realization of the Lord.
பக்தரது குறிக்கோள் பகவானை உணர்வது கூட அல்ல.
The purpose of bhakti is simply to please the Lord.
பக்தியின் குறிக்கோள் என்பது பகவானை திருப்திப்படுத்துவது மட்டுமே ஆகும்.
So this process will give realization of the Lord.
அதுவே இந்த வழிமுறையானது பகவானை உணர்வதற்கு நமக்கு ஏதுவாக அமைகிறது.
And will also give freedom from birth and death.
பிறப்பிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றது.
Just as when one eats some food, then stomach is satisfied, tongue is satisfied, and body is satisfied.
ஒருவர் உணவை உட்கொள்வையானால் வயிறு நாம் மற்றும் உடல் அனைத்தும் திருப்தி அடைகின்றது.
So one is nourished, body is nourished, and the taste is very nice, and one is fully satisfied.
உடல் ஊட்டத்தை தருகின்றது, நா ருசியை திருப்தி அடைகின்றது, இவ்வாறாக அனைத்து பகுதிகளும் திருப்தி அடைகின்றன.
So by that service to Krishna, perfecting that service to Krishna, automatically everything else is achieved.
Anyway, Bhagavan Krishna ku sevai seivadhan mulamaga nam anaithaiyum adaiyum.
So that perfect service to Krishna is called attaining Krishna. Here it says mameti. So that means one attains perfect service in prema.
அந்த பூர்ணமான சேவையை பெறுவதையே கிருஷ்ணரை அடைவது என்று, அதாவது மாமேதி என்று இந்த பதத்தில் கூறப்பட்டுள்ளது.
And the byproduct is that one has no birth and death, one has complete bliss.
இதன் ஒவ்வொருடைய என்னவெனில் ஒருவருக்கு பிறப்பிறப்பு என்பது இல்லை.
How does that exist? It exists in the spiritual world.
அவர் எங்கு வாழ்க்கை அமைகிறது? ஆன்மீக உலகத்தில் வாழ்க்கை அமைகிறது.
So, through the process of bhakti, one attains the spiritual world rather than the material world.
ஆகவே பக்தி என்பதை வழிமுறை மேற்கொள்வதன் மூலமாக ஒருவர் ஆன்மீகத்தை அடைகின்றார், இந்த லௌகிகத்தை அடைகின்றார்.
And there one serves the Lord eternally.
அந்த ஆன்மீக உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக நித்தியமாக பகவானுக்கு சேவை செய்ய வாய்ப்பு ஏற்படுகிறது.
So that is the promise of the Supreme Lord.
இதுவே பகவான் அளிக்கும் உறுதிமொழியாகும்.
So if we follow correctly the process, then Krishna guarantees the result.
ஆகவே நாம் இந்த வழிமுறையை நல்ல முறையில் தவறுகள் இல்லாமல் செய்வோமே ஆனால் அவரை அடைய முடியும் என்று கிருஷ்ணர் வாக்களிக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்மால் அனவுன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வீக் சண்டே 12th of September A new session of the Science of Self-Realization course will be started. The 7-module course, 7-week course. 7 modules, 7-week